I'm very happy. Start music.
வணக்கம் பாங்.
வணக்கம்.
ஸோ இந்த பாட்காஸ்ட்னா முதல்ல என்ன பாங்?
பாட்காஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சது பாட்காஸ்ட் தான்.
ஓ, பாட்காஸ்ட்ங்கிறது பாட்காஸ்ட் மாதிரி இல்லை?
அப்படியே வச்சுக்கலாம்.
சரி, ஓகே. இது நாங்கள் பேசுவோம், நாங்கள் பேசுவோம்,
பாட்காஸ்ட் தான் பேசுவோம்.
இல்லை, நம்ம பேசுவோம், அவங்களும் பேசலாம், பிரச்சனை இல்லை,
பேசலாம், நம்மளுக்கே கதையே.
ஸோ இது நாங்கள் பேசுவோம் பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். என் பேர் கதிர்.
பாலாம் கைத்தட்டுங்கப்பா, கைத்தட்டுங்கப்பா.
யாரும் கைத்தட்ட மாட்டாங்க. ஐயோ, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நவீன்.
நவீன்
என்கிற நவநீதன்.
வணக்கம் மக்களே. வணக்கம், வணக்கம்.
ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம்?
எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைப்பா, சும்மா இருக்கிறோம், ஏதாவது பேசுவோம் சொல்லிட்டு பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது நல்லா இருக்கு, எங்களுக்கு நல்லா இருக்கு. அது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேளுங்க. இதை
எல்லாரும் கேட்டாகணுமா? அவசியமா
கேட்குறவங்க கேளுங்கப்பா, கேட்கலனாக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம்.
ஆ, அதுதான் எங்களோட டேக் லைனு. நாங்கள் பேசுவோம், பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஃப்ரீயாக விட்டுருக்கா,
கேளுங்க, கேளுங்க.
ஸோ நம்ம எதை பற்றி பேசுவோம்
இன்றைக்கி? நம்ம பேச போகிறது வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்.
பொதுவாக கேட்கல பாங், பொதுவாகவே எதை பற்றி பேசுவோம்?
பொதுவாக எதை பற்றி பேச போகிறோமா? பொதுவாக வந்துட்டு படங்கள், அது இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் சரி, தமிழ் படமாக இருந்தாலும் சரி, மலையாள படமாக இருந்தாலும் சரி.
ஐயோ, ஐயோ, தப்பாக இருக்கும், பார்க்க வேணாம், வேணாம், அது கஷ்டம்.
இல்லை, நம்ம மலையாள படம் பார்க்குறதும் இல்லை, மொழி புரியாதுன்றதுனால
பிரேமம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு.
ஆ, அது நல்லா இருந்துச்சு. சப்டைட்டில் வச்சு பார்த்தோம். தமிழ் படம், இங்கிலீஷ் படம், நாங்கள் பார்க்குற படம், அது சீரீஸ் சீரீஸ்
இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நம்ம அது பார்த்து அது பார்த்துட்டும் நம்ம பேசலாம். ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு டிஸ்கஷன். ரிவ்யூன்ற பேரில் சில நல்ல படங்களை நல்லாவும் பேசுவோம், எங்களுக்கு பிடிக்காத படங்களை கழுவி ஊற்றுவோம்.
அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அகி பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு.
அது கரெக்ட் தான். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எடுத்தோடனே டக்குன்னு போயிடலாம், இல்லைன்னா யூசர்ஸ்லாம் கடுப்பாயிட போறாங்க.
யூசர்ஸா?
ஐயோ, லிசனர்ஸ், யூசர்ஸ் மாற்றி சொல்லிட்டுனே. சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம லிசனர்ஸ்க்கு என்ன டாபிக்,
என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னாக்கா, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டர், தமிழ் பட டைரக்டர் ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன்.
எஸ், மிஸ்டர் கௌதம் வாசுதேவ் மேனன்.
எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கின்றது அடையாளமா ரெண்டு பேருமே கையில் காப்பு போட்டு தான் சுற்றிக்கிட்டு
இருக்கோம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே சிங் இல்லை. சிங் நண்பர்கள் யாரும் கேட்டிருந்தீங்கன்னா கடுப்பாகாதீங்க, இது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்.
நீங்கள் சேர்த்துக்கிட்டா நாங்களும் சேர்ந்துக்குவோம்ப்பா, பிரச்சனை ஒன்றும் இல்லை.
ஏன்னா எங்கள் கேங்கிலே ஒரு சிங்கு ஃப்ரெண்டு இருக்காரு, ஆனால் அவர் காப்பு போட மாட்டார்,
அவர் காப்பு போட மாட்டார். சிங் இல்லாத நாங்கள் காப்பு போட்டுக்குவோம், எங்கள் கூட தான் சுற்றுவார், ஆனால் அவர் காப்பு போட மாட்டார்.
அவர் ஜிவிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் குறவாக இருக்கிறனால நினைக்கிறேன்.
இருக்கலாம், அவர் எடுத்தாருன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் பாரு.
சரி, ஸோ இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் பற்றி உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் என்ன மாதிரி ஒரு டேரக்டர்?
எனக்கு எப்போவுமே ஒரு படத்தில் நான் என்னென்ன எதிர்பார்க்குறேனோ, கௌதம் படம்னாக்கா அதில் கண்டிப்பாக அதெல்லாமே இருக்குன்றது தான் என்னோட சொந்த ஒப்பீனியன். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னாக்கா வாரணமாயிரம், காக்கு காக்கு, அண்ட் எண்ணெய் அறிந்தால், விண்ணை தாண்டி வருவாயா, அது அந்தமாரி அந்தமாரி படத்தெல்லாம் வந்துட்டு லைக் நான் ஒரு படம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறனோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான படத்தை கொடுக்குறவர் தான் ஜிவிஎம்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவர் படம் வந்துட்டு ரொம்ப மாஸாக இல்லாமல், மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் ரொம்ப
எக்ஸாக்ட்லி
கிளாஸியாக ஒரு பொண்ணுங்களை வந்து ரொம்ப டிக்னிஃபையாக காட்டுறதுல
எஸ்
ஹீஸ் நம்பர் ஒன்னு சொல்லலாம் தமிழ்
கண்டிப்பாக. ஏன்னா த்ரிஷா படம், த்ரிஷாலாம் மற்ற படத்துலலாம் பார்த்ததை விட அந்த எண்ணெய் இருந்தால் படத்தில் த்ரிஷா அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க. அந்த சாரி கட்டி, அவங்களோட மேக்கப், அந்த அப்பியரன்ஸ், ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஹீரோ ஹீரோஸ்லாம் நீங்கள் ஜிவிஎம் படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் மரியாதை பேசணும், நீ பார்த்தனா, நீ ஜிவிஎம் படத்தில் பார்த்தனாக்கா எல்லா ஹீரோஸும் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த கொஞ்சம் அந்த சில சில கட்டங்களில் வந்து தடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரஸ் கசாரா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதைக்கு ஏற்ற சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்தமாதிரி இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த சைபன் வந்து அப்படியே கட்டையாக போலீஸ் மாரி வெட்டிக்கிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஷர்ட்டை டக்கின் பண்ணி போட்டு கையை மடக்கி விட்டு லைக் ஒரு ஹீரோனா ஒரு ஒரு மற்றவங்க பார்த்து சி இதெல்லாம் ஒரு ஹீரோவான்னு சொல்லக்கூடாத மாதிரி இருக்கணும், ஹீரோனா ஹீரோ மாதிரி இருக்கணும்.
அவர் படத்தில் ஹீரோலாம் கண்டிப்பாக அழகாக இருப்பாங்க, ஹீரோயின்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை,
எனக்கு மோஸ்ட்லி சிம்புவோட படங்கள் வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிக்காது. ஆனால் விண்ணே தண்ணி வரும் இல்லை சிம்பு வரும் அவ்வளோ அழகாக பார்த்து
ஊற்றுவீங்க நீங்கள் சிம்பு படத்தை பொதுவாகவே அவ்வளோ பிடிச்சிக்காதுலாம் கதை சொல்லி
இல்லை பாமோ. அதே எபிசோடில் கொஞ்சம் அப்படி தான் பேசணும், கொஞ்சம் நல்ல விதமாக.
சரி ஓகே, இப்போது ஜீவியம் படம்லாம் வந்துட்டு நம்ம வரிசையாக மொதல் படத்துலேருந்து போவோம்.
அஃப்கோர்ஸ்
ஓகே, மின்னலே
மின்னலே
மின்னலே வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவர் வந்துட்டு மாதவன் கூட, அப்போ தான் மாதவன் வந்துட்டு ஒரு அப்கமிங் ஹீரோ அலைப்பகுதியை முடிச்சுட்டு அந்த படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் தான் ரீமாஸ் ஆயின் அறிமுகம். அதுக்கப்புறம் மற்ற படத்துலலாம் அவங்க அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு இல்லைன்னு பார்த்தீங்களா. அவர் படத்தில் அழகாக இருந்தாங்க.
இன்னொன்று, அந்த படத்தில் தான் ரீமாஸ் எனக்கு அறிமுகம். அந்த படத்தில் ரீமாஸனோட அறிமுகமும் செமையாக இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற மாதிரி மின்னலோட அந்த வெளிச்சத்தில் பொண்ணு, அந்த மலை சிச்சுவேஷன், அந்த டெலிஃபோன் பூத்துலேருந்து எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனான்றத ஃபோன் அடிச்சு அவங்க தாத்தா கிட்ட பேசுகிறப்போ இன்னமும் சொல்லுவாங்கல்ல, என்னது நான் பாம்பே பேசுகிறேன், இதில் அவன் பேர் என்ன,
நாகேஷ் வந்துட்டு அந்த தாத்தா கேரக்டர்
ஐயா மாதவன் அந்த படத்தில் பேர் என்ன,
அவங்களோட அவரும் ஹாரிஸ் ஜெயராஜும் அந்த படத்துல பாட்டுலாம் வந்துட்டு செமையா இருக்கும்ல.
கண்டிப்பா
அந்த படத்துல எனக்கு நார்மலாவே வந்துட்டு ஒரு சீசன் டைமில் ஹரிஷ் ஜெயராஜ் வாஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்.
உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கும் அந்த டைமில் ஹரிஷ் ஜெயராஜ் பாட்டுனா ரொம்ப இதாக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு.
எஸ் அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அவர் கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் பண்ண மியூசிக் தான்ல, அந்த படத்துலையும் பாட்டுலாம் செமையாக இருந்துச்சு.
பிஜிஎம் எவ்ரி திங் வாஸ் டைம் குட்,
எஸ்பெஷலி அந்த மின்னல் அடிக்கும் போது, அந்த
மின்னல் அடிக்கும் போல்
புல் நெஞ்சை கொய்தவள் மின்னலாய் மின்னலாய் என் பார்வை பறித்தவளும் செமையா இருக்கும். அதுல உள்ள பாட்டு எல்லாம் ஜோக்கா இருக்கும். ஒரு சாங் வந்துருந்த இருவிழி உனது இமைகளும் உனது, அது ஜோக்கா இருந்துச்சு.
அப்புறம்
வசீகரா அந்த பாட்டும் வந்துட்டு அந்த வந்த டைம்ல வந்து செம செம ஹிட்டான சாங். ஆனா எனக்கு வந்துட்டு நீங்க சொல்ற அந்த பாட்டு தான் பிடிக்கும்.
அந்த பாட்டு
வெண்மதி
வெண்மதி அந்த டைம்ல நான் ஒரு ஸ்டாண்டர்ட் 4 ஸ்டாண்டர்ட் 5 அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அந்த டைம்லேயே வந்துட்டு அந்த பாட்டு கேட்டு பிடிச்சி பிடிச்சி போய் அது பேப்பரில் விளையாட அந்த லீரிக்கை எடுத்து தேடி கண்டுபிடிச்சி வெட்டி வச்சு மனப்பாடு
பண்ணி
பேப்பரில் தான் தேடி எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லி அந்த பேப்பரை கண்டுபிடிச்சி வெட்டி எடுத்து அதை படிச்சு படிச்சு மனப்பாடு பண்ணி அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன்
நான். ஜீவன் படத்தில் பொதுவாக லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கிளாஸியா இயற்கை கலந்து. லைக்
ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஜிவிஎம் படத்துலனாக்கா இங்கிலீஷ் அதிகமாக இருக்கும், ரொம்ப இங்கிலீஷில் பேசுவார் அப்படின்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை.
எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு நாள்
ஜிவிஎம் படத்தில் தமிழுக்கு அதிகமாக முக்கியத்துவம் மற்ற டேரக்டர் கம்பேர் பண்ணுறப்போ ஜிவிஎம் வந்து தமிழ் வார்த்தைகளுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு
தோணுது. எஸ் 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 எனக்கும் அப்படி தான் தோணுது. லைக் அவங்க படத்தில் வைக்கிற டைட்டிலே வந்துட்டு அவர் இங்கிலீஷ் டைட்டில் வைக்க மாட்டார், எல்லாம் வந்துட்டு படத்துக்கும் சம்மந்தமாக இருக்கும்.
வைக்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா டெக்ஸ்ட் கட்டணும் இல்லை.
இல்லை ஆனால் அவர் முன்னிலேருந்து அந்த ரூல் இல்லாதப்பிலேருந்தே அவர் வந்துட்டு படம் தமிழில் தான் டைட்டில் வச்சுட்டு இருந்தார். இல்லை
அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்துட்டு வாரணம் ஆயிரும்.
அது
செய்யுள்ள இருக்கிற ஒரு ஒரு கட்டம். வாரணமாயிரம்க்கு வந்த புதுசுக்கு சத்தியமா எனக்கும் என்ன அர்த்தமே தெரியாது, வாரணம்னா என்ன அப்படின்னு. பட் தமிழ் அர்த்தம் தெரியும், வாரணம்னா என்னன்ற அர்த்தம் தெரியல. அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சு வாரணம்னா யானைகள்னு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1000 யானைகள் புடைசூல வருபவன் அர்த்தம்ல வாரணமாயிரம்னா. ஸோ இப்போ முதல்ல நம்ம மின்னலையை பேசிடுவோம்.
ஓகே
ஓகே. ஸோ மின்னலையில் அவங்க மேடியும் அப்பாஸும் இருப்பார்.
அப்பாஸ்
நம்ம அப்பாஸ்
அப்பாஸ்
அப்பாஸ் அப்பே என் புஷ்பா. ஸோ அப்பாஸ்
அப்பாஸ்க்கு எல்லா படத்துலையுமே ஏன்ப்பா அமெரிக்கா ரிட்டனுக்கு மாப்பிள்ளையாகவே வச்சுருக்கிறீங்க.
அது அந்த அந்த ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப ஜிவிஎம் படத்தில் இருக்கும். ஜிவிஎம் படம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவரை தூக்கி பேசினாலும் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா வந்துட்டு அவரோட படத்துக்கு வந்து அவ்வளோவா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்குற படமாக ஒரு படம் இருக்காது ரொம்ப.
ஏன் அப்படி சொல்கிறீங்க?
உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வினய் தாண்டி வருவா எடுத்துங்க, அந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெலாம் அவ்வளோ போய் சேராது. ஃபுல்லாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசியும். இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தாலும் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இஸ் லைக் அவர் படம்னா வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க.
கிரண் என்ன சொல்கிறீங்க, அந்த ஃபேமிலின்னு பார்த்தோம்னாக்கா அடல்ட்ஸ் நிறையா இருந்துப்பாங்க அந்த டைமில். அந்த டைமில் இந்த அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜானர் வந்து பிடிக்கல அப்படின்றீங்களா?
ஓகே ஓகே சொல்லலாம். ஆனால் மின்னலையை வந்துட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த படம். ஏன்னா அதில் வந்துட்டு இந்த அதில் ஒரு தீம் மியூசிக் மேடி மேடி அது அலைப்பாயுதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மாதவன் வந்திருப்பாங்க. அவருக்கு அவருக்கும் அப்பாஸுக்கும் வந்துட்டு சின்ன காலேஜ் டைமில் ஒரு சண்டை இருக்கும். முடிச்சுட்டு இவர் வெளியே வந்தோடனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவார். அவங்க தான் ரீமா சாங். மின்னலை கதை எல்லாருக்கும் தெரியும்,
கண்டிப்பாக தெரியும்.
ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கதை அந்த அவர் வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒரு அப்பாஸ்க்கு என்கேஜ் ஆன பொண்ணு, ஆனால் அது தெரியாமல் மாதவன் லவ் பண்ணி அந்த மாப்பிள்ளையாக வந்துட்டு இவர்
அப்பாஸாகவே நடிப்பார்.
ஆனால் அவருக்கு தெரியாது இது அப்பாஸ் தான் அந்த பொண்ணை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு ஹெல்ப்போட அவர் போய் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணி ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அப்பாஸ் வந்தோடனே உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக கல்யாணம் நாளில் ரெண்டு பேர் கண்ணை மூடி யோசிச்சுப்பாரு யார் தெரியுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு மாதவன் மாதவன் கடைசியாக அப்பாஸ் கூட சொல்லிட்டு போவார், ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ஒரு அஞ்சு நாள் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு அவர் பசங்க போயிடுவார்.
அது லைக் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அப்பாஸ் அந்த மாதிரி சொன்னதும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
நார்மலாக லைக் எஸ்
டிப்பிக்கலாக வந்துட்டு இல்லைடா நான் உனக்கு கடைசி வரைக்கும் பழி வாங்குவோண்டா தமிழ் படம் இல்லை டிப்பிக்கலான அந்த வில்லனுக்கு மாதிரி பேசாம
லைக் கல்யாணம் பண்ணியே ஆகணும் என்ன நடந்தாலும் சரி பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சரி கடத்திட்டு போய்
கடைசிட்டு போய்
வந்து ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரி சான்ஸ் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு.
ஆனால் அவங்க நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் படத்தை பார்க்கும்போது அடுத்துக்கு அப்பாஸ் கடத்த போகிறான்டா அப்பாஸ் இல்லைனா பார்க்க போகிறான்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ சிம்பிள் அழகா ஜென்டலாக எடுத்துக்காங்க.
எஸ் அந்த படம் வந்து வந்த டைம்ல செம்ம ஒரு ஹிட்டான படம். பாட்டுலாம் வந்துட்டு செம்ம ஹிட். அதே டைம்ல விவேக்கோட காமெடி அதுல
எஸ் விவேக்கும் அந்த படத்துல பெரிய ரோல் பண்ணியிருக்காரு கண்டிப்பா.
எஸ்
இன்னொன்னு நீங்க சொன்னீங்களே மேடி அப்படின்ற அந்த பாட்டு மேடி மேடி இன்ன வரைக்கும் மாதவனுக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு மியூசிக் அது.
எஸ் கரெக்ட். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் அந்த படத்துல ஒண்டி தான் வந்து சைட் ட்ராக்ல ஒரு காமெடி இருக்கும். ஒரு தனியாக கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு காமெடினு வந்துட்டு
விவேக்கோட
எஸ் அதுக்கப்புறம் ஜிவிஎம் எடுத்த எந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சைட் காமெடி வைக்கல. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஜிவிஎம் கிட்ட. ஹி டுக் த ஸ்டெப் டு ஆக்சுவலி மேக் அ ஃபிலிம் தட்ஸ் லைக் தட் கோஸ் வித் த ஸ்டோரி. அண்ட் ஒரு ஹியூமர் இருந்தாலும் வந்துட்டு இல் பி வித் த ஃபிலிம் லைக் அந்த படத்தோட தான் அந்த ஹியூமர்லாம் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த படம்
இன்ன வரைக்கும் சூர்யாவே வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னோட ஃபிலிம் ஆக்டிங் கரியர்ல வந்துட்டு காக்கா காக்கா என்னோட ஒரு மைல் ஸ்டோன் திரும்ப வந்து நான் உடைக்கணும் அதை தான் ஒரு அச்சீவ்மெண்டா வச்சு நான் அதை தான் தாண்டணும்னு பாக்குறேன் அப்படின்னு சூர்யா சொல்ற ஒரு விஷயம்.
சிங்கம் சிங்கம்
நல்லா சொல்லிடுற போல சிங்கம் ஒன் வாஸ் நாட் டு சே தி பெஸ்ட் லா
பட் அந்த கேட்டல பார்த்தல நீ குரல் விட்டதுக்கு அந்த அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு சிங்கம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் தேர்ட்
ஒரு தவறு செய்தால் நல்லா இல்லையா
அரைஞ்சி விடுவோம்
ஒரு தவறு செய்தால் அது நல்லா இருக்கும்.
இதை வந்துட்டு டெம்பிள் மிக்கி அழகா கேட்டிருப்பாங்க ஒரு கேள்வி அந்த டயலாக் ஃபுல்லா சொல்லி முடிங்க.
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்.
அப்ப ஏன்டா பால்த்ரி எடுக்கிற
அது நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு செய்யுல கூட பஞ்சு டயலாக் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓட்டு மீனோடு உருமி காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்ச
எப்படி பாருக்கு இந்த பேரு ஏதோ ஒரு பேரு நீ இந்த பேரை சொல்லி எப்படி சொன்னாலும் டெரரா இல்லையா இந்த பேர்லாம் பச்சை டயலாக் பேசக்கூடாது அந்த மாதிரி இருக்குடா.
ஐயோ ஆனா காக்க காக்கல வந்துட்டு எனக்கு சூர்யாவை பிடிச்ச அளவுக்கும் ஜோதிகாவை பிடிச்ச அளவுக்கு ஐ திங்க் அது அவங்களோட ரெண்டாவது படம் நினைக்கிறேன். அந்த படத்துல தான் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு ரூமர்
ரூமர்ஸ் அது அவங்களுக்கு தான் தெரியும் தெரிஞ்சவங்க.
அந்த படத்துல சூர்யா வந்துட்டு நல்லா நடிச்சிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த படத்துல ஜீவன் வில்லன் ஜோகா நடிச்சிருப்பாரு பாண்டியா.
எஸ் பாண்டியா கேரக்டர் லைக் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த படங்கள்ல ஒரு வில்லனை பார்த்து நிறைய வில்லன்களை பார்த்து பயந்துருக்கேன். உதாரணத்துக்கு பொன்னம்பலம் அப்புறம் அவர் பேர் ஆனந்த் ஆனந்த் வாட்
ஆனந்த்ராஜ்
அவர்லாம் வந்துட்டு படத்துல வந்து அப்படியே இன்னமும் பூச்சாண்டி வந்த மாதிரியே பயப்படுவேன்.
அந்த பாஷா படத்துல சொல்றீங்களா?
பட் ஆனா இந்த படத்துல பாண்டியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த ஹீரோக்கு நிகரான ஒரு கேரக்டர் அது.
எஸ்
பிளஸ் இவனை எப்படி நீக்க போறா
பொதுவாகவே ஜீவியம் படத்துலலாம் வந்துட்டு நம்ம ஒண்ணு சொல்லணும்னா அவர் படத்துல வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் வந்துட்டு இருப்பான்.
ஏன்னா மற்ற படங்கள்ல வந்துட்டு ஹீரோ உயர்த்தி பேசியும் வில்லனை வந்துட்டு அவன் அவ ஹீரோட வீக்காகவும் காட்டுறப்போ வந்துட்டு எப்படி இருந்தாலும் வில்லன் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எப்போ ஹீரோ வருவாரு ஹீரோ வந்தாலும் கண்டிப்பாக அதை தூக்கடிச்சிருவாரு வில்லனை அவனோட பிளான் உடச்சிருவாரு இல்லை அவனை தூக்கடிச்சிருவாருன்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். எப்படா என் தலைவன்
வருவான் ஆள் இல்லை தேடி அடிக்கிற ஆள் அப்படின்ட்டு பில்டப்லாம் கொடுக்காம
அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜிவிஎம் படத்தில் வில்லன் அது செய்யும்போது ஹீரோவால் உண்மையில் அவனை தூக்கடிக்க முடியுமா இல்லைன்ற ஒரு கியூரியோசிட்டி ஒரு டென்ஷன் அங்கே வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக காட்டுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு படங்கள் ஜிவிஎம் படத்தில் பிடிச்சது ஹீரோவும் வில்லனும் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோன் கால் இருக்கும். ஃபோன் காலில் அந்த பேசிக்கிற அந்த விதம்
கக்க கக்கலையும் இருந்துச்சு, வேட்டையர் வீரலையும் இருந்துச்சு, எண்ணெய் அறிந்தாலையும் இருந்துச்சு.
எஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜிவிஎம் படங்களில்.
காக்க காக்க சொல்லும் போது ஏன் அந்த படம் வந்துட்டு அந்த டைமில் ட்ரெண்ட் செட்டராக இருந்துச்சுன்னா, ட்ரெண்ட்னா லைக் யூ ஆர் டூயிங் வாட் பீப்புள் ஆர் டூயிங் அட் த மூமெண்ட், பட் ட்ரெண்ட் சென்டர்னா அதை தாண்டி புதுசாக ஒன்று பண்ற. எஸ் பொதுவாகவே அதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம சூர்யாவே நடித்த சிங்கம் மாதிரி தான் வந்துட்டு சாமி கொஞ்சம் ராவா லைக் மீசைய முறுக்கி அப்படியே வந்து கத்தி வில்லன் கூட சண்டை போட்டு கடைசியாக குடும்பத்தை காப்பாத்தி அந்த மாதிரி தான் போவோம். பட் இது வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்து வீட்டில் இருந்தார்னா எப்படி இருப்பார்
உண்மையிலே? அவங்க என்னென்ன கஷ்டப்படுவாங்க ஒரு ஃபேமிலி, ஒரு 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 போலீஸ்மேனுக்கு ஃபேமிலின்றது வந்து எந்த அளவுக்கான ஒரு பிக் பாயிண்ட்டு, அதையும் அழகாக காமிச்சிருந்தாங்க. அது எந்த எக்ஸ்டென்ட்க்கு போக வாய்ப்பு இருக்கு.
ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிக்கலன்னா அது அந்த படத்தில் வந்தது ஓகே, அது எல்லா படத்துலையும் வர்றது கொஞ்சம் ரிக்கரிங்காக எனக்கு. அதுக்கப்புறமா ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் ஓகே, அதே மாதிரி திரும்ப மூணாவது படத்துலையும் வச்சது வந்துட்டு கொஞ்சம் என்ன இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, லைக் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்த மாதிரி தோணுச்சு. பட் அதை நம்ம அப்புறமா பேசுவோம் என்ன இருந்தாலும் வரும்போது.
ஓகே
ஸோ காக்க காக்க ஆக்சுவலி ஒரிஜினல் வில்லன் வந்துட்டு வேற அவங்களோட அண்ணனா வந்துட்டு வில்லனா இருப்பான்.
அண்ணன் போட்டுருவாங்க,
வந்துட்டு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. திடீர்னு பார்த்தா தான் பாண்டியா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இன்டர்வல்ல கால் நீங்க சொன்ன அந்த ஃபோன் காலில் இன்ட்ரோடியூஸ் ஆகும். அப்போ வந்து திடீர்னு ஒரு அஞ்சு பேரை பாய்ஸ் வர சொல்லிட்டு போயிட்டு இது ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயமாவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஆக்ஷன் பிளாக்காகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாரும் சுட்டுட்டு இருப்பாங்க, வில்லன் வந்துட்டு அப்படியே நின்று பார்ப்பான் அந்த ஹீரோவை. அவன் அந்த டைம் அவன் முடிவு பண்ணியிருப்பான்னு இருக்கும் இப்போ தான் அவனை தான் போடணும் அப்படின்ட்டு. அது செம மாசாக இருந்துச்சுல
அது. அப்புறம் அந்த படத்தில் எனக்கு இன்னொரு பிடிச்ச கேரக்டர் யாருனாக்கா சூர்யாவோட ஃப்ரெண்டாக இன்னொருத்தர் வந்திருப்பாரு,
பாலாஜியா, டேனியல் பாலாஜி.
டேனியல் பாலாஜி எக்ஸாக்ட்லி. அவரோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில்.
எஸ்
ஒரு சின்ன கொஞ்ச நேரம் வந்துட்டு போன ஒரு ரோலாக இருந்தாலும் அவரோட இன்வால்மெண்ட் ப்ளஸ் அவரோட ஒய்ஃப் தலையை வெட்டிட்டாங்கன்னு பார்த்த உடனே அந்த ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப ரியலாக இருந்துச்சு.
கரெக்டாக அந்த சீனில் வந்துட்டு என்ன ஒரு ஒரு ஃப்ளோனா சூப்பரான சீனு, ஆனால் அது வந்துட்டு ஆல்ரெடி செவன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துருச்சு.
ஆல்ரெடி செவன்
ஆல்ரெடி செவனில் செவன் செவன் ஒரு படத்தில் வந்துருச்சு. பிராட் பீட் நடிச்சிருப்பாங்க, மோகன் ஃப்ரீமன் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேர்
மோகன் ஃப்ரீமனும்
பிராட் பீட்டோட பொண்டாட்டி தலையை தான் வெட்டி அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொட்டல் நிலத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க.
என்ன என்ன நிலத்தில்
பொட்டல் நிலத்தில்
வாங்க நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், கட்டாத பேசாதீங்க.
பொட்டல் நிலம், பொட்டல் காடு,
பொட்டல் அப்படி தெளிவாக பேசணும், தெளிவாக பேசணும். மக்கள் கேட்குறாங்களே, கேட்குறாங்களே இல்லையோப்பா தெரில, கேளுங்க கேளுங்க,
நாங்கள் பேசுவோம்,
நாங்கள் பேசுவோம்,
அவர்தான் கேளுங்க
கேளுங்கப்பா.
ஸோ அந்த சீன் மேலுமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என் படத்துலேயே ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ட்ரோ சீன், அந்த ஒரு வீடு பழைய ஒரு அழகான ஒரு வீடு லேக்கில் இருக்கும், அது வந்து ஒட்டச்சிக்கிட்டு சூர்யா வந்து உழுவார், கடைசியாக என் மாயா அவளை தேடி போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஃப்ளாஷ்பேக்கில் தான் அந்த கதை போவோம்ல.
அனுப்பிச்சிருக்கேன் அன்பு செல்வன் ஐபிஎஸ். அது வந்துட்டு நார்மலி ஹீரோட இன்ட்ரோ வந்துட்டு முக்கால்வாசி படம் தமிழ் படம்னா மாசாக தான் கட்டுவாங்க. அப்படி ஒரு இன்ட்ரோ சாங்கு, அப்படி ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து நின்று ஆடுறது, அங்கங்கே மாவு தெரிக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும் ஹீரோட இன்ட்ரோ. இதில் வந்துட்டு அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹீரோட இன்ட்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடி வாங்கி எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் ஹீரோ வந்து அவனை பற்றி பேசுகிறான்.
எஸ் கரெக்ட்,
அவனோட வீக்கஸ்டான சிச்சுவேஷன்ல அவனை பத்தி அவன் பேசுறான், நல்லா இருந்துச்சு அது.
அதுக்கப்புறம் ஜிவிஎம்ஏ அந்த மாதிரி வேற எதுவும் பண்ணல. அதுக்கப்புறமே ஜிவிஎம்ஏ வந்துட்டு லைக் மாசால ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த படத்துல வந்துட்டு அதுவே வித்தியாசமா இருந்துச்சு. பிளஸ் கிளைமேக்ஸ்ல கடைசியா ஜோதிகா செத்து போற மாதிரி எடுத்திருந்திருப்பாங்க, விச் இஸ் லைக் அந்த மாதிரி படத்துல ஹீரோயின் செத்து போற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோம்.
ஆமா,
நார்மலா வந்துட்டு ஒன்னு வில்லன் செத்துருவான் இல்லைன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு செத்து போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம், இட்ஸ் அன் எபிசோட் போலீஸ் ஆஃபீஸர் லைஃப்னா பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த படம், அந்த படத்தில் ஒரு சாங் என்ன சாங் ஃபேவரட்?
காக்க காக்க
எனக்கு வந்துட்டு அதில் நிறைய பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன்றா ரெண்டு ஆசைகள் நிறைய பேருக்கு பிடிக்கும், உயிரின் உயிரை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்புறம் என்னை கொஞ்சம் மாற்றி அந்த சாங் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்துச்சு.
எனக்கு பிடிச்சது என்னை கொஞ்சம் மாற்றி தான். அதுக்கடுத்து உயிரின் உயிரேலா, உயிரின் உயிரே அந்த டைமில் வந்தப்போ அந்த அந்த படமும் சரி அந்த பாட்டும் சரி நிறையா பேர்த்த எஃபெக்ட் பண்ணிச்சு. நான் வந்துட்டு என் ஸ்கூலில் டெம்பரரி டீச்சராக ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த படம் பார்த்ததுலேருந்து அந்த மனுஷன் சூர்யா மாதிரியே அதே மாதிரி முடி வெட்டிக்கிட்டு அதே மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு கிளாஸ்க்கு வந்தாலே அன்பு செல்வன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு.
நான் கூட கிளாஸ்ல யாரையாவது ஒரு பிள்ளையை பார்த்துட்டு உங்களுக்கு வீரியு வீரியு பாட்டு வந்துச்சோன்னு நினைச்சிட்டேன்.
இல்ல அந்த டைம்ல எனக்கு எந்த பிள்ளையை பார்த்தும் பாட்டு வரலப்பா.
இப்பதான் எல்லா பிள்ளையை பார்த்தாலும் பாட்டு வருதா?
அதெல்லாம் பேசக்கூடாது.
சரி பாருங்க. சோ இப்ப அடுத்து எனக்கு வீரியு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சுவாசம் இன்றி தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தாமரை வந்துட்டு ஜிவிஎம்மோட ஒன் ஆஃப் த ரொம்ப அதிகமா கொலாபரேட் பண்ற ஒரு லிரிசிஸ்ட்.
அதுல உள்ள லிரிக்ஸும் சமமா
அவர் படத்துல அவர் லிரிக்ஸ்ல வந்து தூய தமிழ்ல இருக்கும். அது முக்கா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து தாமரை பெண் லிரிசிஸ்ட். லைக் இவ்வளவு பெருசா வந்தாங்கன்னா அது அவர் படத்துல இருந்து தான் சொல்லலாம்ல.
லைக் இந்த தமிழ் படத்துல வந்துச்ச பாட்டு என்ன பாட்டு அது? அந்த மாதிரி இல்லாம அந்த
மகசியா அந்த பாட்டா
ஓ மகசி அந்த மாதிரி சம்ம அர்த்தமே இல்லாத மாதிரி இல்லாம அந்த அந்த லிரிக்ஸ்க்கும் பொத்து பொத்து ஒரு டீப்பான மீனிங் இருந்துச்சு.
எஸ் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்த படம் மூணாவது படம் ஜிவிஎம்மோட என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வேட்டையாடு விளையாடு.
வேட்டையாடு
விளையாடு அவர் வந்துட்டு அவரோட ஃபேன். அவர் வந்து கமல் சாரோட பிக் ஃபேன். ஆக்சுவலி எனக்கு கமல் நடிச்சதுலேயே வந்து இப்போதைக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிமும் வேட்டையாடு விளையாடு தான்
கண்டிப்பாக.
ஸோ அந்த படம்
அந்த படத்தை பற்றி எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸில் அது அடனோ வரது ரூமோ ஓ நாட் பட் கேள்விப்பட்டேன். கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலி கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா டைரக்டருக்கு வேலையை வந்துட்டு பாதிக்கு மேலே இவர் தான் பார்ப்பாராம்.
கரெக்ட் தான்.
டைரக்டர் செய்கிறாங்கனாக்கா இல்லை இது செய்வராது இப்படி செய்வோம் இல்லை இந்த சீன் இப்படி மாற்றணும் அப்படின்னு எல்லாமே அவரே டைரெக்ஷன் வந்து எடுத்துக்குவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் வேட்டாடி விளையாடு படத்துல மட்டும் அவர் அந்த மாதிரி செய்வே இல்லாம் ஜிவிஎம்மா வந்துட்டு எந்த கட்டத்துல அவர் உள்ள பூரான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறமா ஜிவிஎம் வந்துட்டு கமாசனை பத்தி கேட்டாரா, சார் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் நீங்க இந்த படத்துக்கு எந்த ப்ராஜெக்ட் எதுவுமே அந்த மாதிரி செய்யலையே அப்படின்னு கேட்டப்போ கமலாசன் சிம்பிளா முடிச்சிடறான், உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்றீங்க, அங்க நான் இன்டர்செப்ட் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, சோ நீங்க கரெக்டா செய்றீங்க அதனாலதான் அந்த சம்பவம் பண்ணவே இல்லை அப்படின்னாரா.
இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து இதை பத்தி தான் ஜிவிஎம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா அது உண்மைதான், அவர் இன்டர்வியூ பண்ணல. ஆனா வந்துட்டு அதுக்கு என்ன ரீசன்னா அவர் பண்ண நினைச்ச படம் வேற ஜிவிஎம் கூட.
ஓகே.
சோ அந்த படத்தை பண்ண முடியாம போய் வேட்டையாடு விளையாடு தான் கடைசியா பண்ற மாதிரி ஆயிருச்சு. சோ ஓகே அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு தான் கடைசி வரைக்கும் இருந்தாரா கமல் வந்துட்டு ஏதோ ஒரு
ஒரு நினைச்சோம்.
எஸ் எஸ். சோ தென் லைக் டுவர்ட்ஸ் தி எண்ட்ல தான் படத்தை லைக் முக்கவாசி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு லைக் இது வேற மாதிரி இருக்கு, ஜீவன் வேற மாதிரி எடுத்திருக்காருன்னு
தெரிஞ்சுதான்.
டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அவர் வந்துட்டு நிறைய இன்புட் கொடுக்கவே ஆரம்பிச்சாரா. பட் ஆனா வந்துட்டு அது படம் முடியிற டைம் அந்த கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரும் பேசிக்குவாங்களே அதுல இருந்துதான் வந்துட்டு அவரு வந்து உண்மையிலுமே என்தூசியஸா செஞ்சு செய்ய ஆரம்பிச்சாராம். பட் படம் வந்து பெருசா ஹிட் ஆயிருச்சு.
வேட்டையாடு விளையாடலாம் உங்களுக்கு பிடிச்ச சீன் இது?
ஓ கண்டிப்பா அந்த ரெண்டு பேரும் பாத்துக்கிற அந்த ஒரு இவர் வந்து தேடி போவார் ஆண்டர்சன் கூட.
ஆண்டர்சன் போட்டுருவாங்க,
ஆண்டர்சன் வந்துட்டு கொண்டுருவாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு அடிப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல உளுந்து கிடப்பாங்க. அது ரொம்ப பெரிய செட்டிங்லாம் இருக்காது, ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட். அதுல அந்த சைட் மூலையில கமல் இருப்பாரு, இந்த சைட் மூலையில அடிப்பட்டு இவங்க கிடப்பாங்க. அந்த மாதிரி சீன் வச்சதே இல்லை இது வரைக்கும் எந்த படத்துலயும். கடைசியா எந்திரிச்சு ரெண்டு பேரும் பேசுவாங்கல்ல அந்த கான்வர்சேஷன் தான் எனக்கு இது வரைக்கும் தமிழ் படங்கள்லயே வச்சு ஒரு ஹீரோ வில்லனோட இன்டராக்ஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லா நான் பார்த்தது.
கேரா அவங்க வந்து சண்டை போட்டுக்கல, எந்திரிச்சு நின்று ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கல, ரொம்ப வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாங்க. இங்க இருந்து ஒரு போத்தை சும்மா ஒரு எய்ம் பண்ணாம சும்மா இப்படி விட்டு வீசுறது அது அவர் உடைக்கிறது அந்த மாதிரி அவங்களால எந்திரிச்சு சண்டை போடவே முடியாத சூழ்நிலையில அப்பயும் அவங்களுடைய கெத்தை விட்டு கொடுக்காம ரெண்டு பேர் பேசிக்கிறது. அதுலயும் கமல் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசாம சிரிச்சுக்கிட்டே பதில் பேசுறது செமையா இருந்துச்சு. அந்த சீன்
உலகத்திலேயே சிறந்த டாக்டரா வருவான், அவன் ரெண்டாவதா வருவான். அந்த கான்செப்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுல. லைக் டாக்டர்ஸ்னா பொதுவாக வந்துட்டு ரொம்ப நல்லா
இருக்காங்க,
அப்படிதான் வந்துட்டு இது வரைக்கும் படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக்டர்ஸ் ரெண்டு பேரு, ஆனா சீரியல் கில்லர்ஸ். ஒரு சீரியல் கில்லர் கான்செப்டே இந்த படத்துல தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் இல்ல?
அது வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சீரியல் கில்லர்ஸ்னு. அந்த படங்களை தேடி எடுக்கிறப்பதான் வந்து அவங்களே தெரிஞ்சிருக்கும் நிறைய பத்தி கொள்றாங்க உண்மையிலே இவங்க அப்படின்னு.
ரெண்டு டுவர்ட்ஸ் இன்டர்வல் வரைக்கும் யாரும் இல்லைன்னே தெரியாது, போயிட்டே இருக்கும். இவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு பண்ணுவாரு பண்ணுவாரு, ஆனா போர் அடிக்காது. அந்த இன்வெஸ்டிகேஷனை ரியலிஸ்டிக்கா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்.
பட் ஆனா வந்துட்டு அந்த படங்கள்ல அந்த கரெக்டாக சொல்லணுனாக்கா அந்த அந்த கிணறுல வந்து பணத்தெல்லாம் போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்களே அழுகி போய் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த சீனு அவங்க தேடி போகிற இடம் வந்துட்டு லைக் பெரிய இடம், அந்த இடத்துக்குள்ளதான் இருக்குன்றது வந்துட்டு ராகவ் இது கமலஹாசன் எப்படி தேடி கண்டு போய் பிடிச்சாருன்றது கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்குது. பட் அதில் அவங்க என்ன ரீசன் கொடுத்துருப்பாங்கன்னா ராகவன் உள்ளுணர்வு
என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தன் நான் யோசிக்கிறேன் அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா?
ஆமாப்பா
இல்ல பட் அவர் ஏன் செய்யலன்னா
கொஞ்சம் பெரிய மண்டை தான் தெரியும்
விட்டு பேசுறீங்களா. ஸோ ஆனா அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி கமர்ஷியலா போவாம ஒரு போலீஸ் ஆபீசர் நிஜமாவே யோசிச்சு அதுல அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட்ல ஒரு சீன்ல வந்து போலீஸ்காரன் ஒருத்தர பார்த்து சொல்லுவாரு, ஒருத்தனை பார்த்தோன்னா அவன் கிரிமினல் இல்லையானு தெரியாதவங்களாம் என்ன போலீஸ்காரன் அப்படின்ட்டு ஒருத்தனை யோசுவாரு. ஸோ அது அதெல்லாமே வந்துட்டு அவரோட இன்ட்யூஷனை காட்டும்.
அந்த படத்துல பிரகாஷ் ராஜோட கேரக்டர் பத்தி நீங்க என்ன
நினைக்கிறீங்க? ஓ வாஸ் ஃபேண்டாஸ்டிக், வாஸ் லைக் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரோல் அவரு அதுக்கப்புறமே பண்ணல. பட் அந்த படத்துல அந்த ஒரு வல்நபர்கள் பண்ண ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் அது ஆக்சுவலி அந்த ட்ரிலஜியில ஒரு தேர்ட் ஃபிலிமா வர்ற ஒரு படம்னு நான் நினைக்கிறேன் இல்ல
இருக்கலாம்.
லைக்
அந்த முதல்
படம் வந்துட்டு அது ஒரு இளமையான ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு இன்ஸ்பெக்டர். ரெண்டாவது படத்துல வந்துட்டு கொஞ்சம் அஜித் நடிச்ச இணைய இருந்தால் தான் வந்துட்டு ரெண்டாவது படமா வரும் பார்க்க போனா அந்த சீரீஸ்ல இல்லையா. தென் மூணாவது படம் வந்துட்டு கொஞ்சம் வேட்டையாடு விளையாடு கொஞ்சம் வயசாக கமிஷனரா இருக்கிற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இன்னொன்னு ஜிவிஎம் படத்துல மோஸ்ட்லி எல்லாரும் நோட்டீஸ் பண்ற ஒரு ட்ரெண்ட் என்னன்னாக்கா வந்துட்டு மொத ஹீரோயின் செத்து போயிருவா, ரெண்டாவது ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிருவாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதை வந்துட்டு ஆரம்பிச்ச படம் இதுதான் நான் நினைக்கிறேன்.
கரெக்ட், எஸ்
இதனாலதான் வந்துட்டு முதல்ல அந்த மாதிரி செய்வாங்க.
இல்ல ரெண்டாவது மூணாவது படத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தா பண்ணாம இருந்திருந்தா அது வேற நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஓகே வேட்டையாடு விளையாட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு வேட்டையாடு
விளையாடு? வேட்டையாடு விளையாடு எனக்கு ரொம்ப பிடிச்சனாக்கா ஃபர்ஸ்ட் வைஃப்க்கும் இவருக்கும் ஒரு பாட்டு வருமே.
ஐயோ அது நல்ல பாட்டாச்சே.
நல்ல பாட்டு
முதல் நாடு எனக்கு அந்த படத்துல எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
மற்றும்
தோட்டாவைத்தான் காதலித்தான் என்றாலும்
கைப்பிடித்தான் சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். அந்த கட்டம் எனக்கு ரொம்ப
பிடிச்சிருந்துச்சு. வச்சு கிழிச்சிருப்பான் அந்த பாட்டில் மனுஷன் வந்து பூந்தில் ஆடிருப்பான். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தான் பர்ஃபி படம் சினிமாட்டோகிராஃபர் நேஷனல் நேஷனல் அவார்ட் வினிங் சினிமாட்டோகிராஃபர். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே கமலோட ஃபேனு. அதனால அவரை எப்படி காட்டுறோம் அப்படின்ட்டு மாசா
காட்டிருப்பாங்க. கமல் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு
இது வரைக்கும் கமல் வந்துட்டு ரொம்ப மாசா தன்னை காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஹீரோ கிடையவே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஹி லெட் தெம் ஓகே யூ டூ வாட் யூ வான் I'll just be an actor. அந்த மாதிரி அவர் இருந்தா நல்லா இருக்கும் படம் அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
அந்த இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறது யாரு?
தாமரைதான்.
தாமரைதான்
மஞ்சள் வெயில் மாலையில இஸ் மை ஃபேவரட். அந்த படத்துல எனக்கு அந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு அந்த படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். அவரு ஜிவிஎம் படத்துல கண்டிப்பா ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு அந்த ஐட்டம் சாங்குமே நல்லா இருக்கும்.
அது ஆள் இல்ல ஐட்டம்
அதுல என்ன பாட்டு
ஒரு ஹீரோவா சூப்பர் ஹீரோவா காட்டாம
ஹீரோ ஆல்சோ லைக் அவனும் அழுவான். அஜித்தோட படத்துல அந்த வினய இருந்தால் படம் வந்துட்டு குழந்தைய கடத்திட்டு போயிருவாங்க எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் அழுவான்.
ஆமா
லைக் அந்த சீன் வந்துட்டு ரொம்ப லைக் வாவ் ஓகே நைஸ். அவரோட இறங்கி வந்துட்டு லைக் அந்த கேரக்டரா இருந்திருப்பாரு அதுல பிளே பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கும். ஸோ ஓகே வேட்டாடு விளையாடு உங்களோட ஃபேவரட் சாங் சொல்லிட்டீங்க. ஓகே ஸோ இப்போ வேட்டாடு விளையாடுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன?
எனக்கு பிடிச்ச சீனும் நீங்கள் சொன்னது தான்,
அதுதானா
ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறது. அதுக்கடுத்தது ஜோதிகாவை கடத்தி கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா இளமாறனை பிடிச்சிட்டு இவர் போயிட்டு கமல்ஹாசன் கொண்டு போய் நின்றுட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் ஓட ரெண்டு பத்துக்கும் அங்கே அமுதன் சொல்றது இலா 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 செம்மையா இருந்துச்சு.
ஜோக்கா இருக்கும். நீங்கள் உன் பொண்டாட்டி நான் கூட்டு வரேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஹோமோசெக்சுவல்ஸா லைக் அந்த மாதிரி லைக் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கும். அது லைக் ஒரு இங்கிலீஷ் படம் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்லேயே ஒரு தமிழ் படம் எடுத்திருப்பாங்க.
அந்த டைமில் வந்து ரொம்ப பேத்துக்கும் ஹோமோசெக்சுவல் அப்படின்னாக்க என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு.
எஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த பின்னால் டட்டு குத்திருப்பாங்க, அவங்க ஹோமோசெக்சுவலாக இருந்திருப்பாங்க ஒரு வேலை, சான்ஸ் இருக்குல்ல
இருக்கலாம். பட் கதைக்கு அது ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இல்லாததுனால அதை தெளிவாக காட்டியிருக்க இல்லைல்ல.
அது ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சுல அந்த படம். லைக் ரொம்ப லைக் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி
அந்த கொலை ஈவன் தோ அவங்க வந்து ஒரு சீரியல் கில்லர்ஸாக இருந்தாலும் அவங்க செஞ்ச அந்த அந்த மொத அந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு பொண்ணை கொள்வாங்களே பிரகாஷ் ராஜோட பொண்ணு, அந்த கொலைக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்றது.
எஸ் அது வரைக்கும் இப்போ சாம தான் இருந்தோம், ஆனால் வந்துட்டு அவ
லைக் சின்ன வயசுல நாங்கள் கொலையை பண்ணிட்டுருக்கோம் பட் இல்லா சொன்னால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், டாக்டர்ஸ் மொதல் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸோ நாங்கள் ஸ்டாப் பண்ணி சொன்னோம் எங்களை தூண்டி விட்டது அவன் தான் அப்படின்றது.
இதில் அதில் என்ன ஒரு அயர்னா அவங்க வந்துட்டு யாருக்கும் சாவையே வரக்கூடாதுன்னு வைங்க, ஆனால் அவங்களே எல்லாரையும் சாவடிங்க, அதுதான் செம்ம காமெடியாக இருக்கும்.
அதை சாவடிச்சிக்கிறோம்ப்பா அதுக்கப்புறமா இல்லை வருவாருங்க.
ஸோ அந்த படம் கிளைமேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக போயிட்டு அதில் ஆக்சுவலி ஜீவியம் சொல்லியிருந்தது என்னென்னா ஒரு பெரிய ஃபைட் சீன் எடுத்தாங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சான் கடைசியில் அந்த ரெண்டு பேரும் கான்ஃபரண்ட் பண்ணும்போது. பட் ஆனால் கமல் சொல்லிட்டாரா அதுவும் அப்போ தான் அந்த கமல் இன்ட்ரெஸ்டடாக பேச ஆரம்பித்தாரா, அதான் ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபைட் பண்ணிட்டுனேன் இப்போ இந்த ஒரு ஃபைட்டு தேவையில்லை லைக் டக்குன்னு உங்கள் ரெண்டு பேர் பேசி கடைசியாக அவங்க கொண்டு வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னாராம்.
இன்னொன்று இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்த சீன், நான் எப்போதும் இந்த படம் பார்த்தனாக்கா வந்துட்டு நான் ஃபோர்ட் பண்ணுற ஒரு சீன் என்னன்னாக்கா கடைசியாக அந்த இளமாறனை பிடிக்கிறதுக்காக அந்த படுற அந்த சேசிங் சீன் அது எனக்கு எனக்கு ஏன் தெரியல அது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு.
ஆஹா லைக் பொதுவாக சேசிங் சீன் ஃபைட் சீன் வந்துட்டு நல்லாயிருக்கும்
நல்லாயிருக்கும் படத்தில் ஒரு
பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு டோனை செட் பண்ணல ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். இந்த ஃபிலிம் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலாக போயிட்டு திடீர்னு லைக் மைண்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்தது வந்துட்டு ஈவன் அவர் அவனை அவனை இவர் போய் பிடிக்க மாட்டாரு சிலாப்பாக வந்துட்டு அவன் மோதிடுவான் அவன் மோட்டரில், அது லைக் நடக்காத ஒரு விஷயமா இருக்கும் லைக் அது அவ்வளோ பிலீவபிளாக இருக்காது. பட் சம்டைம்ஸ் ஜிவிஎம்க்கு என்ன ஒரு கிரெடிட் கொடுக்கலான்னா அவர் ரொம்ப அன்பிலீவபிளான ஒரு விஷயத்த கொஞ்சம் பிலீவபிளாக காட்ட ட்ரை பண்ண மாட்டார் எப்பயுமே. லைக் ஒரு 100 பேர் சொல்கிறான் என் மேலே புல்லெட்டே பாடல அப்படின்றத தாண்டி
புல்லெட்டை பல்லால் கிடைக்கிறது
கோ இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத அவர் படத்தில் வைப்பார், அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த வினயத்தாண்டி ஒரு வேலை வந்துட்டு இவ்வளோ பெரிய அமெரிக்காவில் வந்துட்டு ஜெஸ்ஸி நடந்து போகிறதா அவன் அங்கேருந்து பார்த்துட்டானா
ஏன்
லைக் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்கு
ஜிவிஎம்மே பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே.
ஸோ இப்போ ஓகே இந்த படம் பேசியாச்சு,
படம்
நீட்டாகவே பேசியிருக்கோம். அடுத்த படம் பச்சைக்கிளி முத்துச்சரம், இதை டக்குன்னு பேசலாம்னு
நினைக்கிறேன். பச்சைக்கிளியும்
முத்துச்சரம் இந்த படத்தை நான் வந்துட்டு வெளியாகிட்டு நான் ஒரு நான் நினைக்கிற ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் நினைக்கிறேன்.
பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தை பற்றி பச்சையாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் அது வரைக்கும் அந்த படத்தை பார்க்கல.
அது கொஞ்சம் ஜிவிஎம்மோட படங்கள்லேயே எடுத்து பார்த்தோன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட லீஸ்ட் ஃபேவரட் படம் அதுதான். ஏன்னா ஜோதிகா வந்துட்டு அது அவரோட சேர்ந்து நடிக்கிற அவரோட படத்தை நடிக்கிற 3rd படம்.
ஓகே
மொதல் காக்கல் காக்க வேட்டையாடு இப்போ பச்சைக்கிளி முத்துச்சரம் நடிச்சாங்க, ஆனால் அதில் வில்லியன் நடிச்சிருப்பாங்க.
எஸ்
அதுவும் ஜிவிஎம் படத்தில் இன்னொன்று என்னன்னா வில்லனோட வாய்ஸ் வந்து ஜிவிஎம்மோட வாய்ஸாக இருக்கும். பாண்டியா அந்த காக்க கக்கலையும் அவரோட வாய்ஸ் தான்.
ஆமாம்
அது வேட்டையர் விளையாடையும் அவரோட வாய்ஸ் இருக்கும். அந்த அமுதனுக்கு வந்து அவரோட வாய்ஸ் தான் இருக்கும். இது இந்த படத்துலேயும் வந்து வில்லனுக்கு வந்து அவரோட வாய்ஸ் தான் இருக்கும். ஆனால் வில்லன் வந்து செத்து போயிடுவார்.
ஸோ
ஜோதிகா வந்து பழி வாங்குவாங்க. ஸோ அது லைக் அடல்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேல் ஆஃப் அந்த மாதிரி ஒரு டேல் ஆஃப் மொராலிட்டி மாதிரி இருக்கும்.
இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார்
இந்த படத்தில்?
பச்சைக்கிளி முத்துச்சரம் தான்.
பச்சைக்கிளி முத்துச்சரம் எனக்கு படமே பிடிக்கல, இதில் என்ன தப்பாங்க கேரக்டர் பிடிக்கும்.
எனக்கு அதில் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்பா ஆண்ட்ரியா.
ஓ ஆண்ட்ரியோட முத படம் எனக்கு ஆண்ட்ரியாவது புது பிடிக்காது. ஸோ அதனால்
எனக்கு ஆண்ட்ரியா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அந்த படத்தை பார்த்தேன் ஆண்ட்ரியா என்னால் இப்படி இருக்கா
முருகா. சரி ஓகே
ஓகே.
அந்த படத்துலையும் பாட்டு நல்லா இருக்கும்.
பாட்டு எஸ் பாட்டு செம.
எஸ்
அந்த படம் ஒன்று இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதில் வந்து பாட்டுங்களை வச்சு
அது நல்லா இருக்கும். கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துது.
இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த
கருகரு விழிகளால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாட்டு வந்து அந்த படம் வந்ததுலேருந்தே எனக்கு அந்த பாட்டு
உங்களுக்கு எப்பவுமே வித்தியாசமான விஷயங்களும் பிடிக்கும் எனக்கு தெரியும்.
இல்லை அதில் தமிழ் நல்லா இருக்கும்.
இருக்கட்டும்.
கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துது
இருக்கட்டும்
நல்லா இருக்கும்
இருக்கட்டும்.
கொல்ல பண்ணிடுவேன். சரி ஓகே, அடுத்த படத்துக்கு
போடா
ஜீவியமே பேச மாட்டேன் அந்த படத்தை பத்தி. அவங்க பேசினாலே வேட்டையாடி
இன்னொரு 4 வருஷம் கழிச்சு போயிருக்கு. கேட்டீங்கன்னா சார் நீங்க பச்சை படம் நினைச்சுங்களா எடுத்தீங்களா எடுத்துக்கா கேட்டுப்பா.
அவரை பொறுத்தவரைக்கும் அதுதான் அவரோட இருட்டாரு முருட்டு குத்து. இந்த படத்தை நான் எடுக்கல.
பச்சை கிளி முத்துச்சரம் படத்து ஃபேமஸ் ஆனதை விட அதே பேர்ல நம்ம எம்சிஜிஎஸ் பண்ண பாட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு நினைக்கிறேன்.
என்ன பாட்டு?
பச்சை கிளி முத்துச்சரம்.
ஆமா,
அந்த பாட்டு அதோட படத்தோட கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு நினைக்கிறேன்.
சரி, அடுத்த படம்.
அடுத்த படம்
வாரணமாயிரம்.
வாரணமாயிரம்
ஓகே. என் ஸ்வீப்பிங் டெக்ளரேஷன் என்னன்னா, சூர்யா நடிச்சதுலயே His best performance till date, என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் இஸ் வாரணமாயிரம்.
வாரணமாயிரம்
பட் சூர்யா நடிச்சதுல என்னோட ஃபேவரட் ஃபிலிம் அயன். ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்ல போனால் எனக்கு அயன் தான் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே,
பட் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக ஆக்டராக அவர் எந்த படத்தில் லைக் உசுரை கொடுத்து நடிச்சிருப்பார், ஏன்னா அது நம்ம அப்புறம் பேசுவோம். பட் எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வாரணமாயிரம் தான் வந்துட்டு சூர்யாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் டேட். இன்ன வரைக்கும் அவரே இன்னும் அதை பீட் பண்ணல, அதான் அவரோட பெஞ்ச் மார்க்காக இருக்குன்னு எனக்கு
தோணுது. ஓகே,
ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஃபிலிம்?
வாரணமாயிரம் படத்தை பற்றி வந்துட்டு நம்ம அதிகமாக பேசணும்னு கூட அவசியமே இல்லை.
ஏன்னா
அந்த டைமில் இருந்த கேட்டால் படங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த டைமில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக ஒரு விஷயம் அதில் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். வாரணமாயிரம் படம் நிறைய பேர்த்தோட அட்ராக்ஷன் இழுத்துச்சு, ஒரு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்றத விட எப்படி நான் சொல்றது,
அவங்க ஹார்ட்ட டச் பண்ணுச்சு,
ஒரு ஒரு
லைஃப்
ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அவங்களுக்கு. பிகாஸ் அந்த சின்ன வயசுல இருந்து இருந்தது ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு கனெக்ஷன், அந்த பையன் சூர்யா கிட்ட அப்பா சூர்யா பேசுறது, தம்பி ஸ்மோக் பண்றியா அப்படின்னு, இல்லப்பா அப்படின்னு, பண்ணாத அப்படின்னு நீங்க பண்றீங்க நான் பழகிட்டேன். அது ஒரு
நல்லா இருக்கும்,
அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். அப்புறம் அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு உக்கட்ல பண்ணி வச்சிருக்கேன் அடி வாங்குறதுக்கா. ஒரு அப்பாவா இருந்தாக்கா இந்த மாதிரி
இருந்தாக்காக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி லைக் பொதுவாகவே வந்துட்டு தமிழ் படத்துல வந்துட்டு அப்பாவை காட்டுறதுன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்தே வராது.
ஒத்தே வராது
அப்பா,
அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சாச்சுன்னா அப்புறம் தான் பையனுக்கு பாசமே வரும்.
அந்த மாதிரி இல்லாம ரியலிஸ்டிக்கா ஒரு ஒரு அப்பா மேல ஒரு பையனுக்கு உண்மையாலுமே ஒரு பாசம் இருந்ததுன்னா லைக் ஒரு ரியலா நம்ம லைஃப்ல அப்பாங்க எப்படி இருப்பாங்க, நம்ம அப்பா வந்துட்டு நம்மளை எப்படி வளர்ப்பாரு, ஒரு அப்பா எப்படி ஒரு பையனை வளர்க்கணும்
வளர்க்கணும்
வந்துட்டு அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க.
இந்தியா இங்க இருக்கு,
அமெரிக்கா அங்கே இருக்கு, போ அப்படின்னு இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? இது கொஞ்சம் ஓவரா இல்ல?
இல்ல நம்ம அப்பாங்கெல்லாம் ஏன் சொல்லலைனாக்கா சொன்னாக்க நம்ம ஓவர் ஆடும் தெரிஞ்சு அவங்களுக்கு, அதனாலதான் சொல்றது இல்ல.
ஓகே, நம்ம பேசிட்டே இருந்ததுல வந்து நம்மளுக்கே டைம் போறதே தெரியல. ஸோ இந்த எபிசோடு வந்து ரொம்ப நேரமா போயிட்டு இருக்குல்ல,
ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு, டயர்டா இருக்கு பாங்க எனக்கு, போதும்
தண்ணி குடிச்சுக்கலாம். சரி ஓகே, ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்குவோம். இதுலேருந்து நம்ம வாரணமாயிரம்லேருந்து முடிக்கிறோம்ல. ஸோ வாரணமாயிரம்லேருந்து அப்புறம் அவரோட அடுத்தடுத்த படங்கள் பற்றி நம்ம
சொல்லிட்டேன். அடுத்து இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதையும் சொல்லிடு.
அடுத்து வாரணமாயிரம் அப்புறம் என்ன படம் பண்ணாரு
வின்னு
தாண்டி வருவாயா?
வருவியா வருவியா இல்லையா? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.
உங்களை பார்க்கறதுக்கு கேளை தாண்டி நான் சிரமம் பண்ணிக்கே வரலையா?
நீ நான் ஒன்றே கேட்கலடா.
ஓகே ஓகே, சரி சரி ஓகே, நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.
அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மக்களே.
ஓகே, சி யூ, டாடா, பை பை, சைனிங் ஆஃப்.
ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.